அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. ஜனவரி மாதம் 18 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தியறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் விடுதலை புலிகளின் முன்னாள் பொறுப்பாளர்களில் ஒருவரான குமரன் பத்மநாபகனுக்கு தொடர்ந்து பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கூறியிருப்பதற்கு எதிர்ப்பு எழுந்திருப்பது குறித்த செய்திகள்.
கேபி அவர்களுக்கு இருந்த பணம், தங்கம், கப்பல்கள் அனைத்தும் இந்த மஹிந்த ராஜபக்சாவும் கோட்டாபய ராஜபக்சாவும் கேபியும் மூன்று பேரும் சேர்ந்து இவைகளை பகிர்ந்து கொண்டார்களா?
இலங்கையில் கிழக்கு மாகாண சபையில் இடம்பெறவிருக்கும் ஆட்சி மாற்றத்தில் முதலமைச்சர் பதவியில் விட்டுக் கொடுப்புக்கு இடமளிக்க வேண்டாம் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மாகாண சபை உறுப்பினர்கள் கட்சி தலைமையை வலியுறுத்தியிருப்பது குறித்த செய்திகள்.
நாங்கள் இது ஒரு மூவினமும் பங்கு பெற்றுகின்ற ஒரு ஆட்சியாகவும், அதே நேரத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைமை தாங்குகின்ற ஆட்சியாகவும் அமைய வேண்டுதான் எதிர்பார்ப்பது மட்டுமல்ல, அவ்வாறுதான் அமைய முடியும்.
இந்தியாவுக்கு சென்றிருக்கும் இலங்கை வெளியுறவு அமைச்சரின் பயணம் குறித்த செய்திகள், நிறைவாக வேர்களை வெறுக்கும் விழுதுகள் தொடரின் 8வது பகுதி ஆகியவற்றை கேட்கலாம்.
லண்டன் பிபிசி தமிழிசை வழங்கும் செய்திகள். வாசிப்பவர் விமல் சொக்கநாதன். உக்ரைன் நாட்டின் கிழக்கே இருக்கும் டொனஸ்க் நகரில் விமான நிலையத்தை சுற்றி கடும் போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அங்குள்ள ரஷ்யன் ஆதரவு பிரிவினவாதிகளுக்கு எதிராக உக்ரைன் அரசு தீவிர தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்திருப்பதாக உக்ரைன் அதிபர் சார்பில் அதிகாரி ஒருவர் கூறியிருக்கிறார். டொனஸ்க் விமான நிலையத்தின் பெரும்பகுதி அரச படைகளின் கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்டதாக இன்னொரு அதிகாரி குறிப்பிட்டிருக்கிறார். இரவு முழுவதும் வேட்டொலிகளும் குண்டு சத்தமும் கேட்டதாக பொதுமக்கள் வாழும் இடங்களில் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் டொனஸ்க் நகர மக்கள் கூறியிருக்கிறார்கள். கடந்த செவ்வாய்க்கிழமை அரசாங்க சோதனை சாவடி ஒன்றில் கொல்லப்பட்ட பொதுமக்கள் 12 பேரை நினைவு கூறுவதற்காக தலைநகர் கீவில் நடத்தப்பட்ட பேரணி ஒன்றில் அதிபர் பொரோஷெங்கோ கலந்து கொண்டார். ஜெர்மனியின் டிரஸ்டன் நகரில் இஸ்லாமிய எதிர்ப்பு இயக்கமான பெகிடா நாளை நடத்த இருந்த அணிவகுப்பின் மீது தாக்குதல் நடத்தப்படக்கூடும் என்று அஞ்சப்பட்டதால் அணிவகுப்பு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அணிவகுப்புகளை, திறந்தவெளி கூட்டங்கள் அனைத்தையும் ஜெர்மன் போலீசார் ரத்து செய்திருக்கிறார்கள். பெகிடா ஆர்ப்பாட்டக்காரர்களோடு கொலையாளிகளும் இணைந்து ஆர்ப்பாட்டம் செய்ய போவதாக போலீசாருக்கு மிகவும் உறுதியான தகவல்கள் கிடைத்திருப்பதால் இந்த ஆர்ப்பாட்டம் தடுத்து நிறுத்தப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். பெகிடா இயக்கம் தனது முகநூல் ஃபேஸ்புக் பக்கத்தில் தகவல் தரும்போது, தாங்கள் வாரந்தோறும் திங்கட்கிழமையில் நடத்தும் அணிவகுப்பு போலீசாரோடு கலந்துரையாடலுக்கு பிறகு இந்த வாரம் நிறுத்தப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறது. கடந்த திங்கட்கிழமை பெகிடா நடத்திய அணிவகுப்பில் 25,000 பேர் கலந்து கொண்டார்கள். பரிசுத்த பாப்பர்சர் பிரான்சிஸ் அவர்கள் பிலிப்பீன்ஸ் தலைநகர் மணிலாவில் திறந்த வழியில் பெரும் திரளான மக்கள் முன்னிலையில் திருப்பலி ஒப்புக் கொடுத்தார். பாப்பரசுக்காக கூடிய மக்கள் தொகையில் மிகப்பெரியது இது என்று கூறப்படும் இந்த நிகழ்வில் சுமார் 60 லட்சம் மக்கள் கூடியிருந்தார்கள் என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் கூடியிருந்த மக்கள் பாப்பரசின் சிறப்பு வாகனம் செல்லும்போது கைகளை அசைத்து மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தார்கள். பலர் உணர்ச்சி வசப்பட்டிருந்தார்கள் என்றும் சிலர் அச்சம் கொண்டவர்களாக காணப்பட்டார்கள் என்றும், பாப்பரசை கண்டதும் ஒரு பெண்மணி மூச்சடைந்து விழுந்தார் என்றும் எமது பிபிசி நிறுவனர் அங்கிருந்து அறிவித்திருக்கிறார். பாரிஸில் சார்லி ஹெப்டோ பத்திரிகை நிறுவனத்தின் மீது தாக்குதல் நடத்தி 12 பேரின் உயிரிழப்புக்கு காரணமான 2வது வன்மவாதியின் சடலம் அந்தரங்கமாக அடக்கம் செய்யப்பட்டது. ஷெரீப் கவாச்சி என்ற இந்த மனிதரின் சடலம் அவன் வாழ்ந்த ஜெனிவிலியர்ஸ் என்ற இடத்தில் நேற்றிரவு பாரிஸ் நேரம் நள்ளிரவுக்கு சற்று முன் அடையாளம் தெரியாத ஒரு இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. 3வது மனிதனும் ஷெரீஃபின் சகோதரனுமாய சையத் கவாச்சியின் சடலம் நேற்று சனிக்கிழமை அடக்கம் செய்யப்பட்டது. யூத மக்களின் பல்பொருள் அங்காடியில் 4 சுட்டுக் கொன்ற 3வது மனிதனின் சடலம் எங்கே புதைக்கப்படும் என்பது அறிவிக்கப்படவில்லை. பிரான்சின் சார்லி ஹெப்டோ சஞ்சிகையில் நபிகள் நாயகம் அவர்களின் கேலி சித்திரம் பிரசுரிக்கப்பட்டதை கண்டித்து நைஜர் என்ற நாட்டின் தலைநகர் நியாமேயில் 2 நடத்தப்பட்ட எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றை கலைக்க போலீசார் கண்ணீர் போய்க்குண்டுகளை விடுத்திருக்கிறார்கள். நகரின் மத்திய சதுக்கத்தில் சுமார் 300 ஆர்ப்பாட்டக்காரர்கள் கூடி நாடாளுமன்றத்தை நோக்கி நடக்க உட்பட்டார்கள். நேற்று சனிக்கிழமை தேவாலயங்களுக்கு தீ வைத்ததோடு பிரெஞ்சு வர்த்தக நிறுவனங்களையும் அவர்கள் தாக்கினார்கள். 5 கொல்லப்பட்டார்கள். இதற்கிடையே நைஜீரியாவின் வடகிழக்கில் பஸ் நிலையம் ஒன்றை தற்கொலை குண்டுதாரி தாக்கியபோது 4 கொல்லப்பட்டார்கள், பலருக்கு காயம்பட்டது. ஆஸ்திரேலியாவில் அகதி தஞ்சம் கோரிய அகதிகள் பப்புவா நியூகினி நாட்டில் அமைக்கப்பட்டுள்ள ஆஸ்திரேலியாவின் அகதிகள் தடுப்பு முகாமில் 2 கம்பவுண்டர்களுக்கு தம்மத்தாமை அடைத்துக்கொண்டு முகாமில் தமது நிலைமை பற்றி கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள். பப்புவா நியூகினி மனஸ்தீவு அகதி முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 100 மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்துவதால் இந்த கண்டனம் வன்செயலாக மாறியிருப்பதை ஆஸ்திரேலிய அதிகாரிகள் மறுத்திருக்கிறார்கள். ஆஸ்திரேலியாவில் அடக்கம் கோர நுழைய முற்பட்ட அகதிகளுக்கு புதிய வீடுகளை கட்டிக் கொடுப்பதற்காக பல மில்லியன் டாலர்களை 2013 செய்யப்பட்ட உடன்படிக்கைப்படி ஆஸ்திரேலிய அரசு பப்புவா நியூகினியிடம் வழங்கியது. ஆனால் இன்று வரை ஒரு அகதிக்கேனும் புதிய இருப்பிடம் எதுவுமே வழங்கப்படவே இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது.
செய்தி அரங்கத்தில் முதலில் இலங்கை செய்திகள். இலங்கையில் உள்ள விடுதலை புலிகளின் முன்னாள் பொறுப்பாளர்களில் ஒருவரான கேபி என்று அழைக்கப்படும் குமரன் பத்மநாபனுக்கு தொடர்ந்து பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும் என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ புதிய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவிடம் கோரிக்கை விடுத்திருப்பதாக இலங்கையின் சண்டே டைம்ஸ் பத்திரிகையில் வெளியாகியிருக்கும் கட்டுரை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனிடையே குமரன் பத்மநாபனுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக மக்கள் விடுதலை முன்னணி அறிவித்திருக்கிறது. இந்த வழக்கு நடவடிக்கை பற்றி மக்கள் விடுதலை முன்னணியின் செயற்குழு உறுப்பினர் ராமலிங்கம் சந்திரசேகரனிடம் தொடர்பு கொண்டு கேட்டார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
புலிகள் அமைப்பில் இருக்கின்ற போது அல்லது அவர் கைது செய்யப்பட்டதன் பின்னர் அவர் வசம் பல கோடி கணக்கான ரூபாய் பணம் இருந்ததாகவும் கப்பல்கள் இருந்ததாகவும் தங்க நகைகள் இருந்ததாகவும் அவர் மீதான பொதுவான ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அப்ப இந்த குற்றச்சாட்டு அனைத்தும் எதுவிதமான விசாரணைகள் இன்றி எதுவிதமான சட்ட நடவடிக்கைகள் இன்றி அவர் இன்று கிளிநொச்சியில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கின்றார், பாதுகாப்பும் வழங்கப்பட்டிருக்கின்றது. இதனால் பொதுவாக நாட்டு மக்களுக்கு ஒரு சந்தேகம் வருகின்றது. அதாவது கேபி அவர்களுக்கு இருந்த பணம் தங்கம் கப்பல்கள் அனைத்தும் இந்த மஹிந்த ராஜபக்சாவும் கோட்டாபே ராஜபக்சாவும் கேபியும் மூன்று பேரும் சேர்ந்து இவைகளை பகிர்ந்து கொண்டார்களா என்கின்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் எழுகின்றது. அதனால்தான் நாங்கள் கூறுகின்றோம் இதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும்.
நீங்கள் குமரன் பத்மநாதனுக்கு எதிராக சுமத்துகின்ற இந்த குற்றச்சாட்டுகள், குறிப்பாக இந்த பணம் கப்பல்கள் இது தொடர்பான இந்த குற்றச்சாட்டுகளுக்கு உங்களிடம் ஆதாரம் இருக்கிறதா?
ஆதாரங்கள் இருக்கின்றதா இல்லையா என்பது கடந்த காலத்தில் அவர்களது வாக்குமூலங்கள் அல்லது அவர்களது பத்திரிகை ஊராக கூறப்பட்ட பேச்சுகளில் இருந்து இவ்வாறான நிதி சொத்துக்கள் இருந்ததாகவே தெரிகின்றது. அதனால் அது அவர் வசம் இருந்ததா இல்லையா இருக்கின்றதா இல்லையா என்பதை நீதிமன்றம் விசாரித்து அதன் மூலம் நீதிமன்றத்தை அவர் நியாயத்தை பெற்றுக் கொள்வதற்காக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களது கொள்கை.
நீங்கள் சுமத்துகின்ற இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் கடந்த காலங்களில் மக்கள் விடுதலை முன்னணி ஏன் இந்த வழக்கு நடவடிக்கை எடுக்கவில்லை?
கடந்த காலத்தில் இதற்கு எதிரான நடவடிக்கைகளை பற்றி நாங்கள் பேசி வந்த போதும் கூட, ஆனால் கடந்த காலங்களில் உங்களுக்கு நன்றாக தெரியும் இந்த நாட்டின் நீதி சட்டம் அதை போன்று போலீஸும் அரசு நிர்வாகம் அனைத்தையும் ராஜபக்ச மயமாக்கப்பட்டிருந்தது. ராஜபக்சாவின் விருப்பமே இந்த நாட்டின் சட்டமாக, ராஜபக்சாவின் விருப்பமே இந்த நாட்டின் நீதிமன்றமாக நீதிபதியாக மாற்றப்பட்டிருந்த சூழ்நிலையில் இவ்வாறாக நடவடிக்கை எடுப்பதற்கான சாத்தியப்பாடுகள் இல்லை. அதனால் நாங்கள் கடந்த காலத்தில் இதுகளை எடுக்கவில்லை.
கேபி உள்ளிட்ட விடுதலை புலிகளின் முன்னாள் தலைவர்கள் தொடர்பில் இதே மாதிரியான குற்றச்சாட்டுகள் கடந்த காலங்களில் முன்வைக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் அரசாங்கம் கூறிய ஒரு வாதம்தான், விடுதலை புலிகளினுடைய முன்னாள் உறுப்பினர்களோ முன்னாள் தலைவர்களோ தமது ஆயுத போராட்டத்தை கைவிட்டு சிவில் வாழ்க்கையில் இணைந்து கொள்வதற்கு உரிமை இருக்கிறது, அப்படியானவர்களில் ஒருவராகத்தான் இவரையும் பார்க்க வேண்டும், கேபியையும் பார்க்க வேண்டும் என்று அரசாங்க தரப்பு கடந்த காலங்களில் கூறியிருக்கிறது. ஏன் அப்படியான ஒரு சிவில் வாழ்க்கையில் விடுதலை புலிகள் தற்போது இல்லாத ஒரு சூழ்நிலையில் சிவில் வாழ்க்கையில் ஈடுபடுவதற்கு அவருக்கு உரிமை இல்லை என்று நீங்கள் கருதுகிறீர்கள்?
கேபிக்கு சகல விதமான உரிமைகளும் இருக்கின்றது. அது மாத்திரமல்ல கேபி என்பவர் இலங்கை பிரஜை, அதனால் இலங்கையில் வாழ்வதற்கும் அதே நேரத்தில் இலங்கையில் அரசியலில் மாத்திரமல்ல அவருக்கு இலங்கை பிரஜையாக எந்த செயலிலும் ஈடுபடுவதற்கான உரிமை இருக்கின்றது. அந்த உரிமையை நாங்கள் மதிக்கின்றோம், அங்கீகரிக்கின்றோம். நீங்கள் குறிப்பிடுவது போல கடந்த காலத்தில் அவ்வாறு ஒரு புனர்வாழ்வு அளிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அவ்வாறான நடவடிக்கைகளின் பொழுது அவர்கள் சாதாரணமாக சிவில் வாழ்க்கையில் ஈடுபடுவதற்கான உரிமை இருக்கின்றது, அதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். அதே நேரத்தில் புலிகள் அமைப்பின் தலைவர் என்று கூறுகின்ற குமரன் பத்மநாதன் அவர்கள் எந்தவிதமான விசாரணையுமின்றி வழக்குகள் இன்று அவர் எப்படி வந்தார் என்ன நடக்கின்றது என்று கூற இந்த நாட்டு மக்களுக்கும் நாட்டில் இருக்கின்ற அரசியல்வாதிகளுக்கோ அல்லது ஏனையவர்களுக்கோ யாருக்குமே தெரியாது. அதனால் ஒரு உண்மை இருக்கின்றது, அதாவது குமரன் பத்மநாதன் அவர்களுக்கு எதிராக எதுவிதமான சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை, அதன் மூலமாக அவர் புனர்வாழ்வு அளிக்கப்படவில்லை என்பது உண்மை. அதனால் அவர் கடந்த காலத்தில் இந்த ராஜபக்சாக்களின் விருப்பத்தை நிறைவு செய்கின்ற அல்லது இவர் வசம் இருந்ததாக கூறப்படுகின்ற அனைத்தையும் இந்த ராஜபக்சாக்கள் குடும்பத்தினர் பகிர்ந்து கொண்டார்களா என்ற சந்தேகம் எழுகின்றது. இன்றும் கூட புலிகள் அமைப்பில் இருந்த பல உறுப்பினர்கள், நூற்றுக்கணக்கான உறுப்பினர்கள் இன்னமும் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். வருட கணக்கு அவர்களுக்கு எந்த விதமான நடவடிக்கைகள் கிடையாது, அதே நேரத்தில் அவர்களை பற்றி பேசுவதற்கு யாரும் கிடையாது. அதனால் அவ்வாறான ஒரு சூழல் இருக்கின்ற பொழுது குமரன் பத்மநாதன் அவர்களால் பயிற்சிக்கப்பட்ட, அவர் தலைமை தாங்கிய அவர்களது சீடர்களாக இருந்தவர்கள் இன்று சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்ற போது தலைவர் என்று கூறுகின்ற குமரன் பத்மநாதன் அவர்கள் மிக சுதந்திரமாக இருக்கின்றார்கள். கடந்த காலத்தில் என்ன நடந்தது என்பதை, அல்லது ராஜபக்சாக்களோடு உண்மையிலே கணக்கு விளக்கு செய்து கொள்ளப்பட்டதா இல்லையா என்பதை வெளியே கொண்டு வர வேண்டும். அதற்காகவே இந்த நடவடிக்கையில் இறங்கியிருக்கிறோம்.
மக்கள் விடுதலை முன்னணி சுமத்துகின்ற இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் குமரன் பத்மநாபனுடன் தமிழிசை தொடர்பு கொண்டு கேட்டபோது அது பற்றி தற்போதைக்கு கருத்து கூற முடியாது என்று தெரிவித்தார். இலங்கையின் கிழக்கு மாகாண சபையில் இடம்பெற்றிருக்கும் ஆட்சி மாற்றத்தில் முதலமைச்சர் பதவியில் விட்டுக் கொடுப்புக்கு இடமளிக்க வேண்டாம் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மாகாண சபை உறுப்பினர்கள் தமது கட்சி தலைமையை வலியுறுத்தியிருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. இதுகுறித்த விவரங்களை தருகிறார் மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
கிழக்கு மாகாண சபையில் இடம்பெறவுள்ள ஆட்சி மாற்றத்தின் போது முதலமைச்சர் பதவியில் விட்டுக் கொடுப்புக்கு இடமளிக்க வேண்டாம் என்று தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு மாகாண சபை உறுப்பினர்களினால் கட்சி தலைமையிடம் வலியுறுத்தி கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு தலைவர் இரா சம்பந்தன் மற்றும் கூட்டமைப்பு கட்சி தலைவர்களுக்கும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு கிழக்கு மாகாண சபை உறுப்பினர்களுக்கும் இடையில் இடம்பெற்ற சந்திப்பின் போது இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பில் கலந்து கொண்ட கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் குமாரசாமி நாகேஸ்வரன்,
ஆட்சி மாற்றம் என்பது விரைவாக நடக்காவிட்டால் பல்வேறு சிக்கல்களுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும், எனவே அந்த அடிப்படையில் சில விடயங்கள் கலந்துரையாடப்பட்டது. 11 உறுப்பினர்களும் தமது கருத்துக்களை தெரிவித்தார்கள். அதன்போது அனைவரும் வலியுறுத்திய விடயம், குறிப்பாக முதலமைச்சர் பதவி வரப்போகின்ற 2.5 வருடங்களுக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வசமே இருக்க வேண்டும் என்பதும், இக்காரணம் கொண்டும் முதலமைச்சர் பதவியை விட்டுக் கொடுக்க கூடாது என்ற அடிப்படையில் தான் கருத்து வழங்கப்பட்டது. முஸ்லிம் காங்கிரஸ் முதலமைச்சர் பதவியை வற்புறுத்தும் பட்சத்தில் அந்த கோரிக்கையை நிராகரிப்பதென்றும், அதே நேரத்தில் ஐக்கிய தேசிய கட்சி முதலமைச்சர் கோரிக்கையை விடுத்தால் அதையும் நிராகரிப்பதென்றும், அதற்கான வலுவான காரணங்கள் கட்சி தலைமைப்பிடத்தாலும் தெரிவிக்கப்பட்டன, எமது உறுப்பினர்களாலும் தெரிவிக்கப்பட்டன. எனவே நாங்கள் காலத்தை தாழ்த்தாது இன்று மாலைக்கு பின்னர் நாங்கள் மாற்று வழியை தேட வேண்டும் என்ற அடிப்படையில் அங்கு முடிவு மேற்கொள்ளப்பட்டு அதற்கான முழு அதிகாரமும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைமைக்கு விடுக்கப்பட்டிருக்கின்றது
என்றும் அவர் குறிப்பிட்டார். கிழக்கு மாகாண சபையில் இடம்பெறவுள்ள ஆட்சி மாற்றம் தொடர்பில் இதுவரை தமிழ்த் தேசிய கூட்டமைப்புக்கும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கும் இடையில் இரு தடவைகள் பேச்சுக்கள் இடம்பெற்றுள்ளது. இருப்பினும் இணக்கப்பாடு எட்டப்படவில்லை. முதலமைச்சர் பதவி தங்களுக்கு வழங்கப்பட வேண்டுமென்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் முன்வைத்துள்ள கோரிக்கை ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல என்றும் அவர் கூறுகின்றார்.
அவர்களுடைய முதலமைச்சர் கோரிக்கை இன்னமும் கைவிட்ட பாடில்லை. மாற்று தீர்மானங்களையும் அவர்கள் முன்வைக்கவில்லை. மாற்று தீர்மானம் எதுவாக இருந்தாலும் அது முதலமைச்சர் பதவி தமிழ் தேசிய கூட்டமைப்பு விட்டுக் கொடுக்க முடியாத ஒரு பதவி என்ற அடிப்படையில் தான் அது ஏற்றுக்கொள்ளப்படும். கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் இன்னமும் 40% தமிழ் மக்கள் வாழ்கின்றார்கள். ஏறக்குறைய 38% குறைவான முஸ்லீம்கள் வாழ்கின்றார்கள். 23% சிங்கள் மக்கள் வாழ்கின்றார்கள். இப்போது இருக்கின்ற கட்சிகளின் அடிப்படையில் பார்த்தாலும் கூட அந்த அரசை அமைப்பதற்கான கோரிக்கையையும் முழு பொறுப்பையும் ஏற்படுத்தி செயல்பட வேண்டிய பொறுப்பும் தமிழக கட்சிக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருக்கின்றது. காரணம், தற்பொழுதும் கூட மாகாண சபையிலே 11 உறுப்பினர்களை கொண்ட பெரும்பான்மை அங்கத்தவர்களை கொண்ட கட்சியாக கூட்டமைப்பு இருக்கின்றது. அது மட்டுமல்ல, கடந்த 2.5 வருட ஆட்சி காலம் முஸ்லீம் முதலமைச்சருடன் பெரும்பான்மை முஸ்லீம்களையும் சிங்கள மக்களையும் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஆட்சியாகத்தான் நடந்து முடிந்திருக்கின்றது. எனவே அந்த அடிப்படையிலும் கூட கிழக்கு மாகாண சபையின் எஞ்சிய பதவி காலம் நிச்சயமாக ஒரு தமிழரை முதலமைச்சராக கொண்டதாகத்தான் அமைய வேண்டும் என்று கூற முடியும். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய ஆதரவு, அவர்கள் உதவியுடன் ஆட்சி அமைக்கின்ற அந்த முயற்சி பயனளிவு போகும் பட்சத்தில் நாங்கள் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய முழுமையான ஆதரவையும், எதிரணியில் இருக்கின்ற முஸ்லீம்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கட்சிகளினுடைய ஆதரவையும், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிகள் இருக்கின்ற சிங்கள பிரதிநிதிகள் அல்லது முஸ்லீம் பிரதிநிதிகளினுடைய ஆதரவை பெற்றாவது நாங்கள் இது ஒரு மூவினமும் பங்கு பெற்றுகின்ற ஒரு ஆட்சியாகவும், அதே நேரத்தில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு தலைமை தாங்குகின்ற ஆட்சியாகவும் அமைய வேண்டுதான் எதிர்பார்ப்பது மட்டுமல்ல, அவ்வாறுதான் அமைய முடியும். எங்களுடைய இந்த கோரிக்கையை கட்சி தலைமை முழுமையாக ஏற்றுக்கொண்டது. குறிப்பாக இதில் இருந்த சிறு சிறு தலனங்கள் கூட அங்கு தீர்க்கப்பட்டன. நிச்சயமாக மாற்று தீர்மானங்கள் என்று எதுவும் எடுக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை
என்றும் குறிப்பிட்டார் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் குமாரசாமி நாகேஸ்வரன்.
மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார். இந்தியா வந்திருக்கும் இலங்கையின் வெளியுறவு அமைச்சர் மங்கள சமரவீர இந்திய வெளியுறவு அமைச்சரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். இதுகுறித்த செய்தியை தருகிறார் டெல்லியில் இருக்கும் செய்தியாளர் ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன்.
இலங்கையில் பிடித்து வைக்கப்பட்டுள்ள இந்திய மீனவர்களின் படகுகளை விடுவிக்க விரைவான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் மங்கள சமரவீர உறுதியளித்துள்ளார். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் மற்றும் இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் மங்கள சமரவீர ஆகியோர் கலந்து கொண்ட உயர்மட்ட குழு கூட்டம் இன்று ஞாயிற்றுக்கிழமை புதுடெல்லியில் நடைபெற்றது. இன்றைய சந்திப்பின் போது மீனவர்கள் விவகாரம், தமிழர்கள் நல்வாழ்வு, வர்த்தகம், இருநாட்டு ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டுள்ளன. அதே சமயத்தில் இலங்கையின் புதிய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவின் இந்திய பயணம் குறித்தும் அப்போது ஆலோசிக்கப்பட்டுள்ளது. மீனவர்கள் விவகாரம் குறித்தான விவாதங்கள் நடைபெற்ற போது இருநாட்டு மீனவர்களின் பேச்சுவார்த்தைகளை தொடர இருதரப்பினரும் ஆர்வம் காட்டியுள்ளார்கள் என்று இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் சையத் அக்பருதீன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இந்திய மீனவர்களின் படகுகளை விடுவிக்க இலங்கை அரசாங்கம் முன்வந்துள்ளதாகவும் அவர் கூறினார்.
On the issue of fishermen, the Sri Lankan External Affairs Minister informed
மீனவர்கள் விவகாரம் தொடர்பான விவாதத்தின் போது இலங்கையில் உள்ள இந்திய மீனவர்களின் படகுகளை விடுவிப்பது குறித்து இலங்கை அரசாங்கம் ஆலோசனைகளை மேற்கொண்டு வருவதாக அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்தார். அதில் நமது கணக்குப்படி சுமார் 87 மீனவ படகுகள் அந்நாட்டில் பிடித்து வைக்கப்பட்டுள்ளன. இவற்றை விடுவிக்க தேவையான நடவடிக்கை உடனடியாக எடுக்கப்படும் என்று அவர் அப்போது உறுதியளித்துள்ளார்.
That they will work out a solution on this very quickly.
என்றார் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் சையத் அக்பருதீன். மூன்று நாள் பயணமாக நேற்று சனிக்கிழமை புதுடெல்லி வந்தடைந்த இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் மங்கள சமரவீர நாளை திங்கட்கிழமை பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க உள்ளார். இலங்கையில் புதிய அரசாங்கம் பொறுப்பேற்ற பின்னர் ஒருவார காலத்திற்குள் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியாவிற்கு பயணம் மேற்கொண்டுள்ளதால் இது முக்கியத்துவம் வாய்ந்த சுற்றுப்பயணமாக கருதப்படுகிறது. மேலும் சுஷ்மா ஸ்வராஜ் உடனான சந்திப்பின் போது இந்தியா உடனான உறவுக்கு இலங்கை முக்கியத்துவம் அளிப்பதாக இலங்கை அமைச்சர் மங்கள சமரவீர கூறியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் மகிந்த ராஜபக்ஷ தலைமையிலான அரசாங்கமும் இந்தியா உடனான நல்லுறவை வலுப்படுத்தி வந்திருந்த போதிலும் கூட சீனா, பாகிஸ்தான் போன்ற நாடுகளிடமும் இறுக்கமான உறவை ஏற்படுத்தி வந்தது. இந்தியாவுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் நோக்கத்திலேயே சீனா, பாகிஸ்தான் போன்ற நாடுகளுடன் இலங்கை உறவு வைத்துள்ளதாக அப்போது இந்திய தரப்பில் விமர்சனங்கள் எழுப்பப்பட்டன. இந்நிலையில் இலங்கையில் பொறுப்பேற்றுள்ள புதிய அரசாங்கம் இந்தியா உடனான உறவுக்கு முக்கியத்துவம் அளிப்பதாக வெளிப்படுத்தியுள்ளது. இதனால் இருநாட்டுக்கும் இடையேயான உறவு மேலும் பலமடையும் என்கிற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளதாக அரசியல் அவதானிகள் கருத்து வெளியிட்டுள்ளனர். குறிப்பாக சீபா என்று அழைக்கப்படும் இருநாடுகள் இடையிலான சிறப்பு பொருளாதார ஒப்பந்தம் தேவையற்றது என்று முந்தைய ராஜபக்ஷ அரசாங்கத்தால் கூறப்பட்டு வந்த நிலையில் அது நிறைவேறக்கூடிய சாத்தியங்கள் தற்போது உருவாகியுள்ளதாகவும் நம்பப்படுகின்றது.
ஜெயக்குமார், சுதந்திர பாண்டியன் நண்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் பேஸ்புக் மற்றும் ட்விட்டர் மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
அடுத்து ஒரு கிரிக்கெட் செய்தி. மேற்கிந்திய நீவுகளுக்கு எதிரான தொடரின் இரண்டாவது ஒருநாள் ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்க அணி வீரர் வேகமான சதத்தை குவித்து சாதனை படைத்திருக்கிறார். இது தொடர்பான மேலதிக விவரங்களை தருகிறார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டியொன்றில் வேகமாக 100 ஓட்டங்களை குவித்த சாதனையை தென்னாப்பிரிக்க அணி வீரர் ஆப்டி வில்லியர்ஸ் இன்று நிலைநாட்டியிருக்கிறார். ஜோகனஸ்பர்க் நகரில் மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிராக 31 பந்துகளில் டி வில்லியர்ஸ் இந்த சதத்தை அடித்திருக்கிறார். கடந்த ஆண்டு மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிராக 36 பந்துகளில் சதம் குவித்து வேகமான 100 ஓட்டங்களுக்கு சொந்தக்காரராக இருந்தவர் நியூசிலாந்தின் கோரே அண்டர்சன். இன்று டி வில்லியர்ஸ் 8 பவுண்டரிகளையும் 10 சிக்சர்களையும் விளாசி தள்ளி அவரது சாதனையை முறியடித்திருக்கிறார். இலங்கை அணி முன்னாள் வீரர் சனத் ஜெயசூரியவின் வேகமான அரைச்சதம் என்ற 19 ஆண்டுகால சாதனையையும் டி வில்லியர்ஸ் 16 பந்துகளில் 50 ஓட்டங்களை குவித்து முறியடித்திருக்கிறார். 30 வயதான டி வில்லியர்ஸ் இன்று 44 பந்துகளில் 9 பவுண்டரிகளையும் 16 சிக்சர்களையும் விளாசி தள்ளி மொத்தமாக 149 ஓட்டங்களை குவித்திருக்கிறார். ஐபிஎல் போட்டிகளில் கடந்த 2013 ஆண்டு ஏப்ரலில் 30 பந்துகளில் 100 ஓட்டங்களை குவித்திருந்த கிறிஸ் கெயிலின் சாதனையே கிரிக்கெட் வரலாற்றில் வேகமாக குவிக்கப்பட்ட சதம் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது.
ஜெயபிரகாஷ் நல்லசாமி நிகழ்ச்சியில் அடுத்ததாக.
வேர்களை வெறுக்கும் விழுதுகள், தமிழ்நாட்டின் முதியோர் பராமரிப்பு குறித்த பெட்டகத் தொடரின் 8 பகுதி. தயாரித்து வழங்குகிறார் எல்.ஆர். ஜெகதீசன்.
இப்போ எனக்கு 2 மயம் இருக்கான்னு வைங்க, ரெண்டு மகன் வயசாகி போயிட்டான். வயசாக நம்ம அப்பா அம்மா நம்மளை எப்படி காப்பாற்றினாங்க, கரை செலுத்தினாங்க, ஈய எறும்பு கடிக்காமல். இப்போ நம்ம இனத்தவை கஷ்டப்படுறதுனால நம்ம அப்பாவத்தால் கஞ்சி ஊற்றி தண்ணி ஊற்றி தூக்கி போடணும் அப்படின்ற எண்ணம் இப்போ உள்ளவர்களுக்கு இல்லைங்க.
மதுரை மாவட்டம் சாத்தங்குடி கிராமத்து மந்தையில் உட்கார்ந்திருந்த 66 வயது பெரியவர் கருப்பசாமியின் கருத்துக்கள் இவை.
பொம்பளையால் தாலியை ஓட்டாச்சுன்னா கேட்டுக்க, அந்த பக்கம்தான் போப்போ வாவான்றேன், அடிக்க அடிக்கிறேன், இன்னி சொல்ல போனா அடிக்கிறேன், கூட பேசுனா வந்து சப்பு சப்புன்னு அடிச்சுப்பிடுறேன். நம்மளை நம்ம பெத்த பிள்ள.
இப்போ உங்க அப்பா அம்மா காலத்துல எப்படி இருந்தது நிலைமை?
அப்போ இருந்தாக வச்சாக நல்லா காப்பாற்றினாக, பிள்ளை ஊட்டிகளை பார்த்தாக, கரை செலுத்தினாக, கல்யாணம் காய்ச்சி செஞ்சு வச்சாங்க. இப்போ அவங்க ரெண்டு பேருமே அவங்க இதாகிட்டாங்க. நல்லா செஞ்சு தூக்கி போட்டோம். எந்த எங்கள் அளவில்
எங்கள்
தூக்கி நல்லா போட்டு அடக்கம் பண்ணோம். இப்போ நாங்கள் அனாதியத்தான் இருக்கோம்.
கருப்பசாமிக்கு அருகே அமர்ந்திருந்த அவர் வயதொத்த குருநாதனின் நிலைமையும் அதேதான்.
அதாவே புருஷன் முன்னாடி தான் கவனிக்கிறார். நம்மளை யார் கவனிச்சுக்கிருக்கா? எங்கள் அப்பாவெல்லாம் 7 வயசுல செத்து போனார். எனக்கு அப்பாலும் அம்மாலும் 5 வயசுல 6 வயசுல செத்து போனாங்க. அதுலேருந்து எப்படியோ பண்ணக்கு இன்னைக்கு அமர்ந்து அடுத்த வீட்டுகளில் இனத்தவ காலத்தை ஓட்டி வந்தான். இப்போ மகனுக்கு கல்யாணம் ஒன்று வயலுக்கு முடித்தேன். முடித்தாலும் நம்மளுக்கு கவனிப்பு கிடையாது, ரொம்ப வறுமையில் தான் ஓட்டிக்கிறோம்.
ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சாப்பிட்றீங்க நீங்கள்?
2 தடவை தான் சாப்பிடும். இப்போ 1 தடவை அதெல்லாம் சாப்பாட காலி
பண்ணிட்டேன்.
நீ வீட்டில் அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு மதிப்பெல்லாம் இருக்கல. வேலை வெட்டி போனவங்களாம் நம்மளுக்கு மதிப்பு கொடுக்க போகிறாங்க. நம்ம சும்மா உட்காந்துக்கு இருக்கவனுக்கு என்ன மதிப்பு கொடுப்பாங்க? அதனால மத்தியானம் சாப்பாடு இப்போ 6 மாதம் சாப்பிட்றது கிடையாது. ஆமாம், 2 தடவை சாப்பாடு தான், மத்தியானம் சாப்பாடு கிடையாது.
இந்த தொடரில் இதுவரை குடும்பத்தாலேயே கொல்லப்படும் அல்லது குடும்பத்தவரின் கொடுமை தாங்காமல் தற்கொலை செய்து கொள்ளும் முதியவர்களை பற்றி பார்த்தோம். இனி உயிர் வாழ விரும்பும் முதியவர்களின் யதார்த்த நிலைமைகள் பற்றி பார்ப்போம். பலவந்தமாக மரணிக்க செய்யப்படும் முதியவர்களின் நிலைமைக்கு சற்றும் குறைந்ததல்ல உயிர் வாழும் முதியவர்களின் நிலைமை. தேவையான பொருளாதார வசதியுடனும் போதுமான உடல் ஆரோக்கியத்துடனும் இருக்கக்கூடிய மிக குறைவான முதியவர்களை தவிர பெரும்பான்மையான முதியவர்கள் 1 தமது வாரிசுகளின் வீடுகளில் வசிக்கிறார்கள் அல்லது முதியோர் இல்லத்தில் இருக்கிறார்கள். இதில் பிள்ளைகளுடன் வாழ நேரும் முதியவர்களின் சிக்கல்கள் மிக மோசமானதாக இருப்பதாக கூறுகிறார் இந்தியாவின் முதியோர் மருத்துவத்தின் முன்னோடியான மருத்துவர் V.S. நடராஜன்.
சைக்கலாஜி பாண்டால ரெண்டு பேரும் சவர் பண்ணுறாங்க. இந்த பையன் எப்படியாவது அனுப்பிச்சுருன்னு பார்க்குறான், ஆனால் சொல்கிறது தைரியம் இல்லை, சொல்கிறது மனசு வரல. ஆனால் பெரியவங்க விட்டுட்டு போகிறதுக்கு தைரியம் இல்லை, அவங்களுக்கு ஒரு இதாக இருக்குது. இந்த காலத்தில் ரெண்டு பேரும் ரொம்ப சிரமப்படுறாங்க, உள்ளுக்குள்ளே சிரமப்படுக்கிறாங்க. நான் வெளியே காமிச்சிக்கிறது இல்லை. நிறைய பேர் வெளியே சொல்கிறாங்க, எங்கள் அப்பா அம்மாவில் நான் கூட்டு குடும்பம் தான் வச்சுருக்கிறேன், நீங்கள் வந்து பாருங்கள், சில்லாயமாக ஜாயின் ஃபேமிலி அப்படிங்கிறாங்க. இன்னும் சொசைட்டியில் பையன் வந்து அப்பா அம்மா வச்சுருக்கிறான் ஜாயின் ஃபேமிலி, இன்னும் சொசைட்டியில் மதிப்பு இருக்குது. அந்த மதிப்புக்காகுது, அந்த போலி கௌரவத்துக்காகுது நான் வந்து எங்கள் அப்பா அம்மா நான் தான் வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்களே தவிர, உண்மையிலேயே அது ரியல் ஃபேக்ட். போய் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் ரியல் ஜாயின்ட் ஃபேமிலி சிஸ்டம், இட் இஸ் ரியலி டிஃப்ரெண்ட். எங்கள் அப்பா அம்மா தனியாக ஒரு ரூமில் கார் ஷீட்டில் கடைசி ரூமில் ஒரு சின்ன 0 வாட் பல்ப் போட்டு, இல்லை கரண்ட் செலவாகிடக்கூடாது அதை போட்டு வச்சுருப்போம். டைமுக்கான சர்வண்ட் ஒன்றி சாப்பாடு கொடுத்து வந்துருவாங்க. அங்கே யாருமே பேசுறது கூட ஆள் கிடையாது, தனியாக இருப்பாங்க. ஈவன் பேரம் பேத்தி கூட விளையாட போட்டால் கூட கூட இந்த பொண்ணு கூப்பிட்ருவோம், அங்கே போய் ஏன் விளையாடிட்டுருக்கிறேன், இங்கே வா நான் வெளியே போகலான்னு கூட்டி போயிடுவாங்க. சில பேர் இந்த சில்ட்ரன் வந்து பெரியவங்களோட மூவ் பண்ணத்தில் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
நடராஜனின் கருத்தை தமது கள ஆய்வும் உறுதி செய்வதாக தெரிவித்தார் PSGR கிருஷ்ணமால் கல்லூரியின் முதியோர் பராமரிப்பு துறையின் ஒருங்கிணைப்பாளர் ச. அருள்மொழி.
அந்த 100 பெரியவர்களை போய் பார்க்குறாங்க, ஆணையும் பார்க்குறாங்க, பெண்ணையும் பார்க்குறாங்க. ஆனால் அதில் 70% மேற்பட்ட பெண்களும் ஆண்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, குடும்ப கௌரவத்தை காப்பதற்காக நாங்கள் எதுவுமே சொல்ல முடியாது, ஆனால் நாங்கள் மென்று முழுங்க வேண்டியதாக இருக்கிறது. அதான் அவங்க சொல்கிறதே, அதான் மென்று முழுங்க வேண்டியதாக இருக்குது. சொல்லவும் முடியல, சொல்லாமல் இருக்கவும் முடியல. சஃபகேட்டிங்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஒரு வேதனையோடு தான் இருக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா எங்களுக்கு வேறு போக்கிடம் இல்லை, வழி இல்லை, அதனால் இங்கே தான் இருக்க வேண்டும். அதனால் இந்த 2 துணிக்கும் 2 வேளை சாப்பாட்டுக்கும் நாங்கள் எங்களை என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்டுகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. சிலர் சொல்கிறாங்க பேரக்குழந்தையோட பேசக்கூட விடமாட்டேங்கிறாங்க, பேத்தி கூட விளையாடக்கூட விடமாட்டேங்கிறாங்க. அது ஃபியூ பர்சன்டேஜ், ஒரு 10-20% அப்படி சொல்கிறாங்க. பெற்றோர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். அவங்களோட சரியாக கூட பேசுவது கிடையாது. ஒரு டிஸ் எங்கே போகிறோம், வீட்டை விட்டு வெளியே போகிறோன்னா அங்கே போய் கோயிலுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட போகிறது கிடையாது. உனக்கு என்ன சாப்பாடு போட்டதே சாப்பிட்டு வீட்டில் இரு, அவ்வளோதானே ஒழிய அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அங்கீகாரம், மதிப்பு, மரியாதையை அவங்க அவர் ஒரு ஹியூமன் பீயிங் அப்படின்ற ஒரு உணர்வே இல்லாமல் உன் காலம் முடிஞ்சு போச்சு அடுத்து எங்கள் காலன்ற மாதிரி தான் போயிட்டுருக்கிறதா அவங்களுடைய ஸ்டடி சொல்லுது.
இந்த நிலைமைக்கு இன்றைய சமூக நிர்பந்தமும் முக்கிய காரணம் என்கிறார் உளவியல் வல்லுநர் நப்பிண்ணை.
இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையை வாழற விதத்திலேயே இது ஒரு பெரிய பெரிய சிக்கலாயிட்டு இருக்கு. ஏன்னா சென்னையில வாழறவங்களோ இல்ல மெட்ரோபாலிட்டன்ல வாழறவங்களோ இடப்பற்றாக்குறை, பணப்பற்றாக்குறைன்னு ஒண்ணு சந்திக்கிறாங்க. இதன் காரணமா வீட்டுல இருக்க முதியவர்களும் அவங்களால வச்சுக்கவே முடியல. முதல்ல எங்களுக்கே இடம் இல்லை, ஒரு பெட்ரூமோ இல்ல ரெண்டு பெட்ரூமோ இருந்து வச்சுக்கிட்டு இருக்கோம், இதுல எங்களோட தாய் தகப்பனை வச்சுக்க முடியல அப்படிங்கிற ஒரு இடப்பற்றாக்குறை இருக்கு. ரெண்டாவது அவங்களோட மெடிக்கல் இதை பாக்குறதுக்கு ஒரு பணப்பற்றாக்குறைன்னு இருந்துகிட்டு இருக்கு. கிராமப்புறங்கள்ல இடம் இருந்தாலும் பாத்துக்கிறதுக்கான அந்த மெடிக்கல் எக்ஸ்போஷரோ இல்ல அந்த ஃபெசிலிட்டிஸோ உங்களுக்கு இல்ல. இது ரெண்டு இடங்களிலுமே பிரச்சனையா இருக்கு.
இந்த சிக்கலை வெறுமனே முதியோர் பார்வையில் மட்டுமே அணுகி கொண்டிருக்க முடியாது என்றும் நப்பிண்ணை வலியுறுத்துகிறார்.
இது நாம முதியோர்கள் ஆங்கிள் இருந்து மாத்திரமே பார்த்துட்டு இருக்க முடியாது. இது ஒரு ஒரு உளவியல் வல்லுநராகவும் சொல்ல முடியுது, ஒரு பெண்ணாகவும் என்னால சொல்ல முடியும். எல்லார்கிட்டயுமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, எல்லார்கிட்டயுமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இப்ப நான் உங்ககிட்ட ஒண்ணு செஞ்சேன்னா அதுக்கு ஒரு பாராட்டோ ஒரு அங்கீகாரமோ கிடைக்கணுங்கிறது எல்லா மனிதனுக்கும் உள்ள இருக்கிற ஒரு ஏக்கம். இந்த முதியோருங்கிற சொல்லும் போது இப்ப இவங்களை பாத்துக்கிற இந்த பெற்ற பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஒரு சுமையா தெரிய ஆரம்பிச்சிருது. ஏன்னா ஒரு கேர் கிவர் பேர்டன் அப்படின்னு இருக்கு. ஒரு மனநோயால் பாதிக்கப்பட்ட பெற்றோரையோ இல்ல மறவி நோயால் பாதிக்கப்பட்ட பெற்றோரையோ இல்ல வேறு சில நோய்களால் பாதிக்கப்பட்ட பெற்றோரிடம் தான் செய்யற இந்த செயலுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கலங்கும் போது இந்த பிள்ளைகள் மனசுல ஒரு மிகப்பெரிய ஏக்கம். அது வளர்ந்த பையனா இருந்தாலும் சரி வளர்ந்த பெண்ணா இருந்தாலும் சரி அவங்களுக்குள்ள ஒரு பெரிய சுமை. ஏன்னா பல சுமைகள் அவங்க சுமந்துகிட்டு இருக்காங்க. இதுல தாய் தகப்பனையும் சேர்ந்து சுமக்கும் போது அதுக்கான அங்கீகாரமும் அதுக்கான பாராட்டுதல் இல்லைனாலும் ஒரு புரிந்து கொள்ளுதலும் இல்லை அப்படிங்கும் போது அவங்களுக்கு இது மிகப்பெரிய பிரச்சனையா மாறுது. இதே வயதானவர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஆஸ்பத்திரி கூட்டிட்டு வர்றதுக்கே நான் பல தடவை கேட்க வேண்டியதா இருக்குங்க, இல்லைன்னா கூட்டிட்டு வர்றாங்க மருந்து மாத்திரை வாங்கி கொடுத்துட்டு அதோட விட்டுடுறாங்க. நல்லா இருக்கியா சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை என்னோட பேச மாட்டேங்கிறாங்க. என் பையன் வந்து நான் சாப்பிட்டனா தூங்கலனான்னு கேட்கறது இல்ல, என் பொண்ணு என்ன வந்து பாக்குறது இல்ல அப்படிங்கறது முதியவர்கள் கிட்ட இருந்து வர்ற கம்ப்ளைண்ட்.
அதே சமயம் அன்றாடம் குடும்பத்திற்குள் நடக்கும் சிறு சிறு நிகழ்வுகளில் கூட இளைய தலைமுறையினர் காட்டும் அலட்சியமும் அகங்கார போக்குமே இந்த சிக்கலை அதிகப்படுத்துகிறது என்கிறார் அருள்மொழி.
ஒரு டிசிஷன் மேக்கிங்ல கல்யாணத்துக்கு போறோம், யார் கல்யாணம் கேக்குறாங்க, இதை கேட்டு நீ என்ன செய்ய போற, அதாவது அந்த பதில் வந்து ஷார்ப்பா வருது. உட்கார வச்சு அவங்க விரும்புறது இன்னொரு மகனுக்கும் இன்னொரு மகளுக்கும் கல்யாணம், இந்த ஃப்ரெண்டு அவங்க கல்யாணத்துக்கு போறோம், அவங்களையும் ஒரு அங்கமா எடுத்து கூட்டிட்டு போகலாம். சரி இவங்களும் பேசாம இருக்கலாம்ல, அவங்க தான் அப்படி கேள்வி கேட்கறாங்க ஷார்ப்பா இருக்குன்னு மறந்து போய் கேட்டுடுறாங்க. போது இப்படி ஒரு குருவல் அன்னைக்கு வாய் மூணாங்க மேடம், அதுக்கப்புறம் நான் வாயே திறக்கிறது இல்லைன்னு. அதனால இப்படிலாம் ஒரு இல் ட்ரீட்மெண்ட் செய்யக்கூடாது.
அருள்மொழி முன்வைத்த முதியோர் பார்வை முழுமையானது அல்ல என்கிறார் இளம் தலைமுறையைச் சேர்ந்த முரளிதரன்.
எனக்கு தெரிந்த அளவில் எந்த ஒரு மகனோ அல்லது மகளோ தன்னுடைய தாய் தந்தை கஷ்டப்படணும், அவங்க வந்து ரொம்ப பேத்தட்டிக் கண்டிஷனுக்கு கொண்டு போகணும்னு யாரும் நினைக்கிறதில்ல. எனக்கு தெரிஞ்சு சொல்லணும், சாதாரணங்களை சாதாரணமாக்கி கொள்பவர்கள் முதியோர்களாக இருக்கிறாங்க. அவங்களுடைய அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாத காரணத்தினால தான் வந்து இந்த மாதிரியான நிலைமை ஏற்படுதே தவிர அதுக்கு முழுக்க முழுக்க இளைய தலைமுறை தான் காரணன்றது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இல்லை. ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இல்லை இவங்க நமக்கு சரியாக செய்யலை, நாம் நான் நிறைய தியாகம் பண்ணிட்டோம், அதை சொல்லி சொல்லி காட்டுறதே வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்குது. பேசிக் நீடு நமக்கு என்ன இருக்குதோ என்ன தேவையோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலை இருக்குமே ஆனால் இந்த மாதிரியான திங்கிங் எல்லாம் வரவே வராது. இப்போது அந்த காலத்தில் நாம் வந்து போஸ்ட் கார்டு எடுத்து லெட்டர் எழுதிட்டு உட்காண்டிருந்தோம், இன்றைக்கி இமெயிலில் வந்து போட்ட ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் வந்து போய் சேர்ந்துருது. இந்த ஒரு மாற்றத்தை வந்து நாம் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு டைஜஸ்ட் பண்ணிக்கிறோமோ அதை வந்து அவங்க பெரியவங்களால் அந்த மாதிரி டைஜஸ்ட் பண்ணிக்க முடியறதில்ல. இன்றைக்கி தலைமுறையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியறதில்ல. அந்த காரணங்களால் நம்ம பேரில் சொல்லக்கூடிய பழிதான் சுயநலம், அவங்க இஷ்டத்துக்கு இருக்கிறாங்க அப்படின்றது அது உண்மை இல்லை நான் நினைக்கிறேன்.
பிள்ளைகளோடு வாழ நேரும் முதியவர்களின் நிலைமை இதுவென்றால் முதியோர் இல்லத்தில் வாழ நேரும் முதியவர்களின் நிலைமை என்ன அடுத்த பகுதியில்?
பேர்களை வெறுக்கும் விழுதுகள், தமிழ்நாட்டின் முதியோர் பராமரிப்பு குறித்த பெட்டகத் தொடரின் 8 பகுதி.
தயாரித்து வழங்கியவர் எல்ஆர் ஜெகதீசன்.
இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.